ஸ்ரீமதே ராமானுஜாய நம, ஸ்ரீமத் வரவரமுனிய நம, ஸ்ரீ வாராச்சலமாமுனிய நம. அகிலபுவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவத பூத விராத ரக்ஷைக்க தீஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஸ்ரீமூஷி பக்தி ரூபா. இது ஸ்ரீபாஷ்ய மங்கள ஸ்லோகம். இந்த சித்திரையில் செய்ய திருவாதிரையில் ஸ்ரீ பாஷ்யகாரருடைய சில ஸ்ரீசோக்திகளையும் ஸ்ரீபாஷ்யத்தில் சில அதிகரணங்களையும் சங்கரமாக நமக்கு தெளிவுறச் செய்கின்றனர் பெரியோர்கள் வித்வான்கள். அந்த ரீதியிலே இன்றைக்கி அடியனுக்கு இடப்பட்ட தலைப்பு பராயத் அதிகரணம். தாழ்வன்னில்லா மறை தாழ்ந்து தலைமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அழித்தவன் காண்மென் நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் கழிப்புத்தது. என்னெல்லாம் இந்த வேதத்துக்கு பாக்கியமாகவும் குதிருட்டியாகவும் அர்த்தத்தை தெரிவித்து போந்து வந்தனர் முன்னிருந்தோர். எம்பெருமானார் கிருபையாலே அதாவது சமன்வயப்படுத்தினார். ரெண்டு விதமான ஸ்ருதி வாக்கியம் இருக்கும், இல்லை செலக்டிவாக எடுத்துப்பா வாழலாம், இப்படி தான் தெரிவிப்பா. அப்படி அல்லாமல் அந்த ரெண்டு விதமான ஸ்ருதி வாக்கியங்களையும் சமன்வயப்படுத்தி சித்தாந்தத்தை மூதலித்து சித்தாந்தத்தை தான் சித்தாந்தம் சொல்லி அதை நிரூபித்தார் எம்பெருமானார். நமக்கெல்லாம் தெரியும் பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர கேக்களை ஒருங்கு விடுவர்னு. திருவாய்மொழி என்ன, அருளிச்செயல் என்ன, மற்ற ஆழ்வாருடைய பிரபந்தங்களும் திருவாய்மொழியும் கொண்டு எம்பெருமானார் இதெல்லாம் ஸ்தாபித்தார்னு நம் பூர்வாச்சாரியர்களுடைய திருவுள்ளம். இதுக்கு முன்பு நமக்கு ஒலிப்பதிவு கொடுத்தருடைய மகநீயர்கள் இந்த ஸ்ரீபாஷ்யத்துடைய அமைப்பை தெரிவித்தனர். முதல்ல ஜெகத்காரணத்துவத்தையும் அதில் விரோதம் இல்லாமல் ஸ்ருதி ஸ்மிருதியில் விரோதம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரெண்டாம் அத்தியாயம் அவிரோத அத்தியாயம்னு அந்த அத்தியாயத்தையும், மூன்றாம் அத்தியாயம் அந்த எம்பெருமானை பெறுவதற்கான சாதனாத்தியாயமும் பலனாக பலாத்தியாயம் நாலு அத்தியாயத்தை தெரிவித்து இதில் ரெண்டாம் அத்தியாயத்தில் பராயத் அதிகரணம், ஜீவாத்மாவுக்கு இயங்கும் தன்மை கர்த்திருத்வம் செயல்படும் தன்மையில் தன்னுடைய இச்சைக்கு அனுகுணமாக முடிவெடுத்து அதை செயல்படுத்தும் தன்மை ஜீவாத்மாவுக்கு இல்லை, இது பிரகிருதிக்கே உள்ளது. அதாவது பிரகிருதிக்குன்னா குணங்களுக்கு, குணங்கள் வந்து பிரகிருதிக்கு குணம் உண்டு, மூணு குணத்தால் ஆனதுன்னு தெரியும், நமக்கெல்லாம் பார்த்துருக்கோம். அதாவது அந்த குணத்தினால்தான் இந்த ஆத்மாவுக்கு இந்த இயங்கும் தன்மை உடையதுன்னெலாம் ஒரு வாதம் வைக்க அதுக்கு இல்லை, சாஸ்திரம் வந்து இத்தைச்சை இத்தை செய்யாதேன்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த ஜீவாத்மாவில் செய்யக்கூடிய தன்மையோ இல்லை செய்யாமல் இருக்கக்கூடிய தன்மையோ இருந்ததுன்னா இல்லை என்றால் சாஸ்திரம் வியர்த்தமாக போயிடும். அப்போ யாரை கொடுத்து சாஸ்திரம் இதெல்லாம் சொல்கிறது என்று பல வாக்கியங்களை கொடுத்து நிரூபித்தார் எம்பெருமானார். அதாவது ஆத்மா கர்த்தாவாகவும் இருக்கிறான்னு இதே ரீதியில் தான் தத்துவத்திரயத்துலேயும் சுவாமி புள்ளாச்சாரியும் முதல்ல அதை கொண்டு போயிட்டு முப்பத்தஞ்சாம் சூத்திரத்தில் இந்த பராயத்த அதீனத்தை சொன்ன விஷயத்தை கர்த்தத்துவம் ஈஸ்வராதீனம்னு அங்கே தத்துவத்திரயத்தில் இதே பிரக்கிரியிலே அதை அருளி செய்கிறார் சுவாமி பரமகாரிணுகிறான்னு நம் புள்ளலாச்சாரியார். அதனால் இப்போ இந்த ஜீவனுக்கு கர்த்தத்துவம் உண்டு, பிரகிருதி நாளில் ஜீவனுக்கே உண்டு கர்த்தத்துவம் இயங்கும் தன்மை, தன் இச்சைப்படி இயங்கும் தன்மை செயல்படும் தன்மைன்னு அதை நிரூபித்தார். இப்போ இந்த ஜீயனுக்கு இருக்கிற இயங்கும் தன்மை இருக்கு, இது ஜீயனுக்கு இயல்பாகவே உள்ளதா இல்லை எம்பெருமானால் ஏற்படுறதா என்று அடுத்த கேள்வி வருது. அதான் சொல்கிறார், இப்போ ஜீவனுக்கு இயல்பாகவே இல்லாமல் எம்பெருமானால் இந்த இயங்கும் தன்மை ஏற்பட்டதுன்னா, இப்போ சாஸ்திரம் இத்தச்சை அத்தச்சைன்னு முன்னாடி சொன்ன வாதம் தான் இங்கேயும் வைக்கிறா பூர்வபக்ஷிகள், ஆட்சேபம் எழுப்புபவர்கள். அப்போ ஜீவனுக்கு இயங்கும் தன்மை இல்லை என்றால், அதாவது எம்பெருமானால் தான் ஏற்பட்டதுன்னு சொன்னான், அப்போ அந்த பாவ புண்ணியம்லாம் ஜீவனை எப்படி சேரும்? ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, பாவ புண்ணியம் ஜீவனை சேரும், ஏன்னா அவன் தான் இப்படி செய்ய, அதாவது சாஸ்திரத்துக்கு தக்கப்படி நடந்துட்டா புண்ணியம் கிடைக்கும், இல்லை அதுக்கு மாறாகிறதா பாவம், எதுவோ அந்த கர்மத்துக்கான பலன்கள் ஜீவனை சேருவதற்கு ஜீவன் இயங்குவதற்கு சுதந்திரம் இருந்தாதானே முடியும். எம்பெருமானால் ஜீவன் இயங்கித்துன்னா அப்போ அந்த பலனும் எம்பெருமானைத்தானே சேரும். அதனால் கர்த்தத்துவம் ஜீவாத்மாவுக்கு தான் உண்டு, ஜீவாத்மாவுக்குள்ள இயங்கும் தன்மை அது இயல்பாகவே ஜீவாத்மாவுக்கு உண்டு, எம்பெருமானுக்கும் அதுக்கும், எம்பெருமானுக்கு அது ஆதீன அது அதனுடைய ஆதீனம் இல்லை, அதாவது கண்ட்ரோல் இல்லை என்று வாதம் வைக்கிறார்கள். அதாவது ஜீவனுடைய கர்த்தத்துவம் சுவாதந்திரமானதா அல்லது ஈஸ்வராதீனமாக என்று பார்க்கும்போது இவா என்ன வாதம் வைக்கணான்னா, பெருங்காற்றில் அகப்பட்ட புல் தன் வசமின்றி அடித்து செல்லப்படுவது போல் ஜீவன் தன் புத்திபூர்வமாக பிரவர்த்தியின்றி ஈஸ்வராதீனமாகவே காரியங்களை செய்கிறான் என்றால், அப்போது அவன் செயல் அவன் செய்யும் அந்த கர்த்தவியங்களால் ஏற்படும் புண்ணிய பாபங்கள் அதனடியாக வரும் அனுகிரகமோ நிகிரகமோ ஜீவனுக்கு வருவது தகாது என்று இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் சாஸ்திரம் வர்த்தமாக போயிடுன்றான். அதனால் எவன் ஒரு தன்னோட அறிவை கொண்டும் ஒரு காரியத்தை செய்கிறானோ அதனோட பலாபரம் அவனைத்தான் சேரும். ஆனால் அவனுடைய இயங்கும் தன்மையை எம்பெருமான்தான் அதீன என்றால் அது எப்படி அவனை சேர முடியும்? ஆகையினால் இந்த ஜீவனுக்கு கர்த்தத்துவம் அதாவது இயங்கும் தன்மையோ இல்லை முடிவெடுக்கும் தன்மையோ இல்லை செயல்படும் தன்மையோ ஜீவனைத்தான் சேர எம்பெருமானுக்கு அதில் அதீனமில்லை என்று வாதம் வைக்கிறார்கள். இதுக்கு நம்ம சித்தாந்தம் என்ன சொல்கிறதுன்னா, கர்த்தத்துவம் பராயத்தமே, எம்பெருமானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது எல்லாமே. அதாவது எம்பெருமான் எல்லா ஜீவாத்மாவுக்கும் உள்ளு அந்தரியாமியாய் உள்ளே நுழைந்து நியமிக்கிறான். பெருமை அதனால்தான் திருவாய்மொழியில் எடுக்கும்போது முதல் பத்து பரத்துவம், ரெண்டாம் பத்து காரணத்துவம், மூணாம் பத்து வியாபகத்துவம், நாலாம் பத்து நியந்திரத்துவம்னு சொல்லும்போது அங்கே ஆகா மா சுவாமி மாமுனிகள் அற்புதமாக தெரிவிக்கிறார். ஆகாச வியாப்தி போலல்லாமல் உள்ளிருந்து நியமிக்கிறான் என்பது, ஆகாசமும் தான் எங்கும் பறந்திருக்கு, ஆனால் ஆகாசம் நியமிப்பதில்லையே, ஆனால் எம்பெருமான் உள் நின்று உயிர்களுக்கு உத்தரவே செய்கிறான், உள்ளே நின்று எல்லாரும் நியமிக்கிறான் எம்பெருமான். இதுக்கு மூன்று விதமான சான்றுகள் தெரிகிற சான்றுகள் நம்ம சித்தாந்தத்தை தெரிவித்து அதை நிரூபிக்கிறார். அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா தைத்திரியம், சர்வாந்திரியாமியான பகவான் ஜனங்களை உள்நுழைந்து நியமிக்கிறான், எம்பெருமான் உள்நுழைந்து நினைக்கிறான். இதில் திருவாய்மொழியிலே பார்க்குறோம், நின்னர் கிடந்தன தெரிந்தீங்கன்னு பிரவிற்த்தி நிவர்த்திக்கு எம்பெருமான் கடவன். அது மட்டும் இல்லாமல் பிரவிற்த்தி நிவர்த்திக்கு மட்டும் இல்லாமல் அந்தரியாமே உள்ளிருந்த பறந்த தன் பறவையுள் நீர்தூரம் பறந்துடன் பறந்த அண்டவன் நிலவிசம்படி வர கரந்தெங்கும் பறந்துடன் என்று முதல் திருவாய்மொழியில் சொன்னதோடு இல்லாமல் மூன்றாம் திருவாய்மொழியில் யாவரையும் எவரும் தானாய் அவரவர் சமயந்தோறும் தோயிலன் புலனிந்துக்கும் சொல்லப்படால் உணர்வின் மூர்த்தி என்று தெரிவித்து நாலாம் பத்தில் நியந்திரத்துவத்தை ஈசன் என்ற சொல்லாலே பதத்தால் மறுகள் ஈச பற்றி ஈசன் பாலோரவம் பறைதல்னா ஆழ்வார் அருளி செய்து எம்பெருமான் அந்தரியாமியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உள்ளிருந்து நியமிக்கிற ஆத்மாவை. இதுக்கு பிரகதாரண்யத்துலேருந்தும் ஒரு பிரமாணம் கொடுக்குறா. ஏ ஆத்மா நிஷ்டன் ய ஆத்மானோந்தர யமாத்மா ந வேதயஸ் மாத்மா சரீரம் ய ஆத்மா ந மந்த்ரோ யமதி சத ஆத்மா அன்னர்யாம் மிருதா. யவனொருவன் ஜீவாத்மாவின் உள்ளும் புறமும் இருக்கிறானோ, எவன் ஜீவனை அறிவதில்லையோ, எவன் ஜீவன் அறிவதில்லையோ, எவனுக்கு ஜீவன் சரீரமோ, எவன் ஜீவனை உள்நுழைந்து நினைவிக்கிறானோ, அதான் முக்கியம். மரணமத்த அவ்வந்தரியாமியே உனக்கு ஆத்மாவாகிறான் என்று இப்படி ஸ்ருதிகள்லாம் பறைசாத்துகின்றன. எம்பெருமான் கண்ணன் ஸ்ரீ கீதையிலையும் சர்வசிசாகம் ஹிருதி சன்னிஷ்ட மத்த ஸ்மிருதிர் ஞானமபோகனம் ஷ என்று எல்லா ஜீவர்களின் இதயத்திலும் நான் வாழ்கிறேன், என்னாலே ஜீவனுக்கு நினைவு அறிவு மறதி இவை அனைத்தும் ஏற்படுகிறது. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி என்று எம்பெருமான் கண்ணன் தேர்தட்டிலே அருளி செய்ததும் இங்கு நினைக்கத்தக்கது. அதனால் ஸ்ரீ கீதா ஸ்லோகம் என்ன, இல்லை சுத்தி வாக்கியங்கள் என்ன, இதெல்லாம் எம்பெருமான் உள்ளிருந்து ஆத்மாவை நியமிக்கிறான்னு பார்க்குறோம். அதனால் ஆத்மாவுக்கு அறிவோ ஞானமோ இல்லை இயங்கும் தன்மையோ எம்பெருமானாலேயே ஏற்படுகிறது என்ன இதிலேருந்து நிரூபிக்கிறான். சரி, அப்போ அடுத்த ஒரு கேள்வி வருது. இப்படி எம்பெருமான் நியமித்தான்னா இது, அதனால்தான் இதை வச்சு தான் என்ன பண்ணுறார், பராத்த ஸ்ருதே ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஸ்ருதி அப்படி கூறுகிறபடியாலே இந்த கர்த்தத்துவம் எம்பெருமானாலே எம்பெருமான் அதீனமாக இருக்கிறது, பராயத்த அதீனமாக இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். அப்போ அடுத்த கேள்வி வருது, இப்போ சாஸ்திரம் இத்தச்சே இத்தச்சையாதுன்னு சொல்லியிருக்கு, இப்போ அது வர்த்தமாக போயிடுமே, ஏன்னா இந்த ஜீவன் செஞ்சால் ஜீவன் இயங்கி ஜீவன் ஒரு முடிவெடுத்து ஒரு காரியம் பண்ணாதான் அது பலாபலன்கள் ஜீவன் செய்கிறோம். ஜீவன் கையை கட்டி போட்டு எம்பெருமான் அந்த செயலை செஞ்சால் அது எப்படி ஜீவனை சேரும்னு ஒரு ஆட்சேபம் எழுது. அதுக்கு தான் அடுத்த ஒரு வாக்கியத்தை பார்த்தா இது விளங்கும் தெளிவாக. கிருத பிரயத்னாபேக்ஷது விகித பிரதிஷ்டு அவயர்த்தியாதிப்பிய என்ன, எல்லா செயல்களிலும் ஜீவனால் செய்யப்பட்ட முதல் முயற்சி எதிர்பார்த்து பரமாத்மா முயற்சி அனுமதித்து அக்காரியத்தை செய்விக்கிறான். சாஸ்திரங்கள் வீணாகாமல் இருக்க வேண்டுகை முதலான காரணங்களால். அதனால் எம்பெருமான் முதல்ல ஒரு ஆத்மா ஒரு காரியம் செய்யணும்னு ஆசைப்படுறது. அப்போது ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு ஞானம் இருக்குது, ஞானத்தால் ஆன ஆத்மா ஞானமுடையவன் ஆத்மான்னு பார்க்குறோம். அப்போ ஞானத்தால் ஒரு காரியம் செய்யணும்னு இச்சயப்படுறான். அப்போ அந்த காரியம் செய்கிறதுக்கு பரிபூர்ண சுதந்திரம் எம்பெருமான் கொடுத்துருக்கான். இயங்கும் தன்மை எம்பெருமான்ட்டு தான் இருக்குது, ஆனால் முதல்ல முடிவெடுக்கும் தன்மையும் அந்த ஆத்மான்ட்ட விடுறான். அப்போ ஆத்மாவுக்கு முடிவெடுக்கும் தன்மை மட்டும் இல்லை, எம்பெருமான் ஆத்மா இயங்கிறதுக்கான தேகத்தை கொடுக்குறான், புலன்களை கொடுக்குறான், விவேகம் கொடுக்குறான், சாஸ்திரம் கொடுக்குறான். சாஸ்திரத்தில் இன்னது இன்னது செய்யாதுன்னு சொல்லியிருக்கு, அதுக்கான பலாபலன்களும் விவரிக்கிறான். இது அவ்வப்போது திருவவதாரங்கள் எடுத்தில் ஆச்சாரிய முகேன இசிகாக புராண முகேனவும் தெரிவிக்கிறான் எம்பெருமான். அப்போ ஆத்மாவுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் நாலேஜ் இருக்குது, செயல் புரியும் தன்மையும் எம்பெருமான் கொடுக்குறான் எல்லாருக்கும், எல்லா ஆத்மாக்களுக்கும். சில ஆத்மா கொடுத்து சில ஆத்மா கொடுக்காமல்ல, எல்லாத்துக்கும் கொடுக்குறான். அப்போது ஒரு ஒரு ஆத்மா ஒரு ஒரு விதமாக முடிவெடுத்து செயல்படுகிறது. இது நல்லதாகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். எம்பெருமான் அதை அனுமதிக்கிறான். எம்பெருமானால்தான் இயங்கும் தன்மை ஏற்படுறது, முடிவெடுக்கும் தன்மை ஏற்படுறது. ஆனால் எப்படி செயல்படணும், என்ன முடிவெடுக்கணுன்றது அந்த ஆத்மா வண்டியே விட்டுறான் எம்பெருமான். அப்போ அந்த முடிவெடுப்பது ஆத்மான்றதுனால அவருடைய பலாபலங்கள் அது ஆத்மாவை தான் சேருது. அப்போ முதல் முயற்சி முதல் முடிவிலே அந்த ஆத்மா எடுக்கும் அந்த செயல்னால்தான் அதுக்கு அடுத்த இயக்கங்கள் அதுக்கு அனுகுணமாக எம்பெருமான் அமைத்து கொடுக்கிறான். அப்போ இது காஸ் எஃபெக்ட்டு. முதல் முயற்சினால் இல்லை முதல் எஃபர்ட்ஸ்னால் இல்லை முதல் முடிவுனால ஆத்மா போடுறதோட காஸ் எஃபெக்ட் தான் அது வரக்கூடிய அடுத்த முடிவுகளோ செயல்களோ. ஒரு ஆத்மா நல்ல முடிவு எடுத்தால் அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தராக ப்ரொசைட் ஆகிண்டா போகிறது. அதுக்கு எம்பெருமான் அதை வளர்த்து கொடுக்கிறான். இப்போ முதல் முடிவு எடுக்கிறது ஆத்மா தான். இல்லை ஒரு தீய செயலில் ஆத்மா இறங்கினா அதையும் ஃபர்தராக அதுக்கேற்ற மாதிரி போகிறது. இதில் எம்பெருமான் இன்டர்ஃபியர் பண்ணுறதில்ல இந்த முதல் முயற்சியில். ஆனால் ரெண்டாவது முயற்சி மூணா ரெண்டாவது அதுக்கு அடுத்தடுத்த செயல்கள் இந்த முதல் முடிவுக்கு அனுகுணமாகவே நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ உதாரணமாக ஒரு தந்தை இருக்கான், லௌகிகமான க்ரூட் எக்ஸாம்பிள், நாட் எக்ஸாக்ட்லி ஒரு சிமிலராக. ஒரு தந்தை ரெண்டு பிள்ளைக்கு இல்லை மூணு பிள்ளை இருக்கான், மூணு பிள்ளைக்கும் ஈக்குவலாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் 10-10 லட்ச ரூபா வைக்கிறான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுப்போம். இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு ஒரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் வந்து எப்படி வேணால் செலவிக்கலாம், இது எதுக்கு செலவிச்சா எப்படி நல்லது நடக்கும், உங்களுக்கு நல்லது நடக்கும், வெல்த் கிரியேட் பண்ணலாம், இல்லை நல்ல ஃபிலந்த்ராஃபிக் பண்ணலாம், இல்லை எப்படி வேணால் பண்ணலாம், ஆனால் இப்படி பண்ணால் இட பலாபலன்கிறது முதலே உபதேசம் பண்ணுறான். அப்போ அந்த 10 லட்சம் அவளுக்கு கொடுக்குறான். அப்போ அந்த ஒரு முதல் பையன் என்ன பண்ணுறான், அந்த 10 லட்சம் எடுத்து நன்னா சூதாடுறான். இப்போ இவன் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்தால் என்னாகுது, இந்த 10 லட்சம் எடுக்கும்போது அந்த தந்தையானவன் இவன் 10 லட்சம் விட்ரா பண்ணும்போது அதுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் கையெழுத்து போடுறான். மேக்கர் செக்கர் கான்செப்ட்னே வச்சுப்போம். கையெழுத்து போட்டு அனுமதிக்கிறான். இவன் 10 லட்சம் எடுக்கிறான், சூதாடுறான், இழக்கிறான், மேலும் மேலும் கடனாடி ஆறான். அவன்கிட்ட இருந்து சொத்தெல்லாம் பறி போகிறது, வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறான், டெட் ட்ராப்பில் விழுறான். அடுத்த பிள்ளை என்ன பண்ணுறான், அதே 10 லட்சத்தை எடுக்கிறான், அதை இன்வெஸ்ட் பண்ணுறான், நல்ல வெல்த் க்ரியேட் ஆகுது, மேலும் மேலும் சொத்து வாங்கி விருத்தி ஆகிறான். மூணாவது பிள்ளை என்ன பண்ணுறான், ஒன்றுமே பண்ணலை, அந்த அக்கௌண்ட்லேயே வச்சுருக்கான், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடச்சிட்டுருக்கு, அதை வைத்து அனுபவித்து கொண்டிருக்கிறான். இப்போது இந்த மூணு பேருக்கும் பலன் என்னன்னு பார்த்தா, ஒருத்தன் கடனாளியாக தெரிஞ்சுட்டுருக்கான், ஒருத்தர் மேலும் மேலும் சொத்தை விருத்தி பண்ணியிருக்கான், ஒருத்தர் ஒன்றுமே பண்ணாமல் வட்டி மட்டும் வாங்கிட்டு அனுபவித்து கொண்டிருக்கிறான் இருக்கிறத வச்சுண்டு. அப்போது இப்போ ஒருத்தர் நம்ம ஆட்சியாக தெரிவித்தா அப்படி இருக்கோம், இந்த அப்பா 10 லட்சம் கொடுத்ததுனால தானே இந்த இவன் நட்டப்பட்டிருக்கான், அப்போ அந்த நட்டம் அந்த அப்பாவை தான் சேரும் என்று சொன்னால் எப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த 10 லட்சத்தை கொடுத்து சூதாடி அதை இழப்பது அந்த பையன் அட பலாபலனை வளர்த்தாச்சும், அவனை சூதாடுது எம்பெருமான் சொல்லலை, அந்த அப்பா சொல்லலை. அவன் உபதேசம் பண்ணான், இப்படிலாம் பண்ணோம் இப்படி பண்ணோன்ட்டு. சூதாடினா அதுக்கான பலன் என்னது, இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கான பலன் என்னது அப்படின்னு அவன் முதலே சொல்லியாச்சு. ஆனால் முடிவெடுக்கும் தன்மை அவர்களையும் விட்டு விட்டான். அதனால் முடிவனோட பலாபலன்கள் அவளுக்கிடையே சேரும். இதுலன்னு தெரியுது தத்துவத்திரயத்தில் மாமனிகள் இங்கே ஒரு விசாரத்தை எழுப்புகிறார். அதாவது ஒரு வாக்கியம் இருக்குது கௌஷிக உபநிஷத்துலேருந்து, ஏஷ ஏவ சாது கர்ம காரயதி யமேபியோ லோகேபிய உன்னீஷதி, ஏஷ ஏவ அசாத் கர்ம காரயதி தம் யமா யமதோ உன்னீஷதி. அதாவது எந்த ஜீவன் பிரகிருதியிலிருந்து மேலெடுக்க விரும்புகிறானோ அவனை நற்கர்மங்களை சேவிக்கிறான். அதை மாதிரி அவன் தீய கர்மங்களை பண்ணுறானோ அவன் மேலும் மேலும் தீய கர்மங்களை செய்து எம்பெருமான் தீயை செய்து அவனை தள்ள நினைக்கிறான் என்று இதில் சொல்லியிருக்கிறது. அதாவது கீதாலையும் சொல்லியிருக்கான், என்னை அடையும் புத்தி நானே அவர்களுக்கு அளிக்கிறேன் என்று. ஷிபாமின்னு சொல்கிறான், அதாவது ஷிபாமி என்று மனுஷரில் கடையராய் கொடியவர்களாய் என்னை துவேஷிப்பவர்களாய் அமங்கலமாயிருப்புகளை சம்சாரகதியில் அசுர யோனிகளே நான் தள்ளுகிறேன்னு. அப்போது எவ்வளவு ஒரு ஜீவனை உயர்த்தத்துக்கான நினைவையும் தள்ளுவதற்கான நினைவையும் கொடுக்குறான்னா, அப்போ முதல் முயற்சியை அவன் அபேட்சித்து செயல்படுகிறான்ற வாதம் அது பொருந்தாதேன்னு ஒரு கேள்வி வருது. அதாவது அவர்களை ஈஸ்வரன் சத்கர்மங்களை செய்யுமாறு தூண்டி நற்கதி அளிக்கிறான் சில பேருக்கு, சில பேர் என்ன பண்ணுறான், யார் எம்பெருமானை துவேஷிக்கிறார்களோ அவர் மேலும் மேலும் தீய செயல்களை தூண்டும்படி அளிக்கிறான்னு சொல்கிறது எப்படி பொருந்தும்னு கேட்குறான். அதுக்கு தான் இங்கேயும் சமாதானம் சொல்கிறா, ஜீவர்கள் முதல் முயற்சியில் அவ நல்ல காரியத்தை பண்ணால் எம்பெருமான் அதுக்கு ஏத்தாமதி பண்ணிட்டு போகிறான். தீயகாரிகளை பண்ணுறவாள் தானே மேலும் மேலும் தீய காரியம் பண்ண தூண்டுறான், நல்ல காரியம் பண்ணுறவாள் தானே மேலும் மேலும் நல்ல காரியம் பண்ணுற தூண்டுறான் என்று அப்படியும் கொள்ளலாம். ரெண்டாவது, இது பொதுவானது இல்லை, இது எக்ஸப்ஷன், எல்லாருக்கும் பொருந்தாதுன்னு நம் பூர்வாச்சாரியர்கள் திருவள்ளம் பத்துகிறார்கள். அதனால இங்கே க்ரக்ஸ் ஆஃப் திஸ் அதிகரணம் என்னென்னா, ஜீவாத்மாவுக்கு கர்த்தத்துவம் உண்டு, அதாவது தான் இயங்கும் செயல்படும் தன்மை. ஆனால் அந்த கர்த்தத்துவம் எம்பெருமானுடைய அனுமதியினாலேயே அவனுடைய செயல்படும் திறன் எம்பெருமானுடைய இச்சையினாலும் அனுமதியால் தான் வருது. ஆனால் எம்பெருமான் அனுமதிக்கிறான் இயங்குறான்றதுனால ஃப்ரீவில் இல்லாமல் போயிடுறதில்ல, முதல் முயற்சியிலே முழு சுவாதந்திரத்தையும் கொடுக்குறான் எம்பெருமான். அந்த முதல் முயற்சியில் எடுக்கும் அந்த ஜீவன் எடுக்கும் அந்த தீர்மானமோ இல்லை செயலுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த செயல்கள் அமைகின்றன. அதனால் அந்த பாவ புண்ணியங்கள் ஜீவாத்மாவை தான் இட்டும் அந்த கர்த்தத்துவம் ஈஸ்வராதீனம் என்று இப்படி சமன்வயப்படுத்தி அந்த சுத்தி வாக்கியெல்லாம் கொண்டு பாஷ்யக்காரர் நிரூபிக்கிறார். இது நம்ம அருளி செயல்கள்லேருந்தும் எப்படி அந்த பிரவிஷ்ட என்று எம்பெருமான் உள்ளிருந்து நியமிக்கிறான்னு மூணாம் பத்தில் அந்தரிய அமைத்துவோம், அதை தொடர்ந்து நாலாம் பத்தில் நியாமிகத்துவத்தையும் ஆழ்வார்கள் தெரிவித்தார்கள். ஆச்சாரியத்தில் சுவாமி அழிமணு வாழ பெருமானாயினர் அதை ரொம்ப ஸ்பஷ்டமாக விளக்குகிறார். இதில் இன்னும் பல ஆச்சாரியர்கள் பல விதமாக நிர்வாகம் பண்ணி திருவள்ளம் பற்றி இருக்கிறார்கள். அந்த விஷயத்துக்கு இப்போது அந்த விஷயத்துக்கெல்லாம் அரியன் அதை பிரஸ்தாவிக்கவில்லை. யதாசக்தி யதாமதி விண்ணப்பித்தேன், குற்றம் குறை இருந்தால் சமித்தருட வேணும். அறுசமய செடியதனை அடியறுத்தான் வாழியே, அடர்ந்து வரும் குதிர்ட்டிகளை அறத்துறந்தான் வாழியே, சிறுகலியை சிறு மர தீர்த்து விட்டான் வாழியே, தென்னரங்கர் செல்வமுத்தும் திரித்து வைத்தான் வாழியே, மறையதில் பொருளனைத்தும் வாய்மொழிந்தான் வாழியே, மாறுணரை செய்தது மறைவளத்தோன் வாழியே, அரபகனர் பெரும்பூதூர் அவதரித்தான் வாழியே, அழகாறு மதிராசர் அடியனகள் வாழியே, ஸ்ரீமதே ராமானுஜாயினுமா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத்திருபடிகளே சரணம்.